இன்றைக்கு காலையிலிருந்து தேவன் கொடுத்திருக்கின்ற 10 கட்டளைகள் எவ்வளவு விசேஷமான கட்டளைகள் என்பதையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் நாம் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். அந்த கட்டளைகளில் முதல் 4 கட்டளைகளையும் நாம் ஆழமாக அந்த ஒவ்வொரு கட்டளைகளையும் பார்ப்பதற்கு முன்பாக அந்த 10 கட்டளைகளை பற்றி நம் இனத்து மக்கள் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் சபைகள் அறியாமல் இருக்கிறதுக்கான காரணங்களை நாம் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். ஏற்கனவே ஞாபகப்படுத்தியது போல ஒரு சுரங்க பாதை வழியிலே விழுந்த ஒரு மனிதன், அவன் தூரத்திலே ஒரு வெளிச்சம் தருகின்ற ஒரு விலை மதிப்புள்ளான ஒரு பொருளை பார்க்கிறான். இருந்தாலும் அது வெகு தூரத்திலே இருப்பதனாலே அது என்ன என்றும் அதனுடைய சிறப்பு தன்மையும் அவனுக்கு தெரியாமல் இருக்கிறது. அதை போய் அவன் அடைந்து அதை எடுத்து அதனுடைய விசேஷ தன்மைகளை புரிந்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவன் அங்கு போவதற்கு தடையாக இருக்கின்ற சிலந்தி வலைகளை எல்லாம் அவன் அகற்ற வேண்டியிருக்கிறது. அதே விதமாகத்தான் நம்முடைய தேவனுடைய 10 கட்டளைகள் அந்த கற்பனைகள் இன்றைக்கு நம் இனத்திலே அநேகம் பேர் அதனுடைய சிறப்பு தன்மையை அறிய முடியாத நிலையிலே அவர்களுடைய அறியாமை சபைகளிலே அது பற்றி கொடுக்கப்படுகின்ற தவறான போதனைகள் அதை பற்றி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் சிலந்தி விலைகள் கூட தடையாக இருக்கு. ஒவ்வொரு தடைகளையும் நாம் நீக்கி அந்த 10 கட்டளைகளுடைய விசேஷ தன்மைகளை பார்க்க முயற்சி செய்து இதுவரையும் கூட அப்படி இருந்த சில சிலந்திகளை போல காணப்படுகின்ற 10 கட்டளைகளுக்கு எதிரான போதனைகளை நாம் பார்த்தோம். 3 விதமான அத்தகைய போதனைகளை நாம் பார்த்திருக்கோம். இந்த நேரத்தில் இன்னும் 2 விதமான தவறான எண்ணங்கள், தவறான கருத்துக்கள், தவறான போதனைகளை நாம் பார்க்க போகிறோம். இவை ஒவ்வொன்றும் கூட சிலந்தி வலை மாதிரி தான். அந்த 3 சிலந்தி வலைகளை அறுத்து அந்த 10 கட்டளைகளுக்கு அருகில் வந்திருக்கிறோம். ஆனா இன்னும் 2 பெரிய தடைகளை நாம் அகற்ற வேண்டியிருக்கு. முதலாவது, இப்ப 4வது தடையை பற்றி இப்பொழுது சொல்லுகிறேன். நம்முடைய மக்கள் மத்தியிலே ஒரு தவறான எண்ணம் அல்லது போதனை காணப்படுகிறது. அந்த போதனை என்னவென்றால், இது 10 கட்டளையை பற்றிய ஒரு தவறான போதனை, ஆனால் இது கிறிஸ்தவ வாக்கியை பற்றிய தவறான போதனையாக இருப்பதனாலே இது 10 கட்டளைகளின் முக்கியத்துவத்தை உணர முடியாமல் செய்துவிடுகிறது. நமக்கு தெரியும், இயேசுவிலே நாம் வைக்கின்ற விசுவாசம் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கின்றது. நாம் வைக்கின்ற அந்த விசுவாசமும் கூட ஆண்டவராலே நமக்கு கொடுக்கப்படுகின்ற அவருடைய ஈவு, கிஃப்ட் ஆஃப் காட். பேசுகிற 2வது அதிகாரம் 8-10 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தால், நம்முடைய கிரியைகளினால் வருவது அல்ல ரட்சிப்பு, அது தேவனுடைய கிருபையினாலே சுவாசத்தின் ஊடாக வருவது என்று நாம் வாசித்து அறிந்து கொள்கிறோம். அப்படி நாம் அடைகின்ற அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்துக்குரிய வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்ற கேள்வி எழுகின்ற பொழுது ஒரு தவறான போதனை காணப்படுகிறது. அதாவது, நாம் இயேசுவை நாம் விசுவாசித்திருப்பதனாலே அந்த இயேசு நமக்குள்ளாக வாசம் செய்கின்ற இயேசு, ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ளாக இருப்பதனாலே அந்த ஜீவனுள்ள தேவன் அவரை பற்றி அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அவரில் நாம் அன்பு பாராட்ட முடிகின்றோம். அவர் நம்ம வாசம் செய்வதனாலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சியையும் அவரே பார்த்துக் கொள்ளுவார் என்ற ஒரு தவறான போதனை. எத்தனை பேருக்கு அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களோ தெரியாது. இது பொதுவாகவே காணப்படுகின்ற ஒரு தவறான போதனை. கலாத்தியர் நிருபத்திலே நாம் பார்ப்போம், அங்கே உள்ள ஒரு வசனம் முக்கியமாக இவர்களாலே பயன்படுத்தப்படுகின்றது.
இரண்டாவது அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கின்றேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். முக்கியமாக பாருங்க, அவன் சொல்லுகிறான், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த வசனத்தை வைத்து ஒரு பாட்டு கூட இருக்கிறது, சபையிலே பாடுகிற ஒரு பாட்டு கூட இருக்கிறது, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அப்ப இவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வசனத்தை பார்த்து விட்டு, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார், கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார், ஆகவே நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, அவரே என்னில் வாழ்வதனாலே என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை அவரே பார்த்துக் கொள்ளுவார். அப்ப என்ன இதனுடைய அர்த்தம் என்ன? என்னுடைய வாழ்க்கையிலே நான் பாவம் செய்துவிட்டால், தவறு செய்துவிட்டால், என்னில் பிழைத்திருக்கின்ற இயேசு அதை பார்த்துக் கொள்ளுவார். நான் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த இயேசுவிடத்திலே ஜெபம் பண்ண வேண்டும். அவரிடத்திலே நான் ஜெபம் பண்ணுகின்ற பொழுது என்னுடைய பாவத்தை அவர் பார்த்துக் கொள்ளுவார். ஏன்? நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஏற்கனவே அறையப்பட்டிருக்கிறேன், ஆனாலும் பிழைத்திருக்கின்றேன். கிறிஸ்து எனக்காக மரித்திருப்பதனாலே, என் பாவங்களுக்காக மரித்திருப்பதனாலே, நான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் தவறு செய்து பாவம் செய்துவிட்டால் அந்த இயேசு அதை பார்த்துக் கொள்ளுவார். நான் ஜெபம் செய்ய வேண்டியது மட்டும்தான் என்னுடைய கடமை என்ற ஒரு தவறான போதனை இருக்கிறது. ஆகவே இந்த மாதிரி நம்புகிறவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? சபை என்று இருக்கிறான்னு வைத்துக் கொள்வோம், அந்த சபையிலே ஒரு ஊக்கம் இல்லாமல், ஆவிக்குரிய ஊக்கம், ஆவிக்குரிய வைராக்கியம், ஆவிக்குரிய வாஞ்சை இல்லாமல் மக்கள் இருந்தால் உடனே ஒரு திட்டம் போடுவார்கள், இது வந்து இப்படி இருப்பது சரியல்ல, ஒரு லீவு வருகின்ற உடனே வருகின்ற காலமாக பார்த்து ஒரு 3 நாள் விசேஷ கூட்டம் போடுவோம், அதுவும் வேறாவது எங்கேயாவது ஒரு கேம்ப் சைட்டுக்கு போய் அங்கு ஒரு விசேஷ கூட்டம் ஒன்று போட்டு அந்த கூட்டத்துக்கு பேர் அர்ப்பண கூட்டம், டெடிகேஷன் கூட்டம். அப்படி ஒரு கூட்டத்திலே போய் ஆவிக்குரிய பிரசங்களை, இந்த மக்கள் லீவு இருக்கிற காலத்துல தான் வசதி இருக்கும், இல்லாட்டி அன்றாட ஜோலி வேலைகள் இருக்கும், அதையெல்லாம் பார்க்க வேண்டும். இப்ப ஒரு லீவு இருக்கிற நாள் போய் வேறு எந்த தடைகளும் இல்லாமல் அந்த குடும்பத்தோடு இருந்து காலையில வெள்ளனே எழுந்து ஜெபம் பண்ணி, இனி பகல் நேரம் இரவு நேரம் ஜெபம் பண்ணி, அந்த 3 நாட்களும் ஒவ்வொரு மனிதனாக ஆவிக்குரிய செய்திகளை எல்லாம் கொடுத்து அந்த ஆவிக்குரிய விதமாக ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அந்த செய்திகளையும் கொடுத்து ஜெபமும் பண்ணினால், 3 நாட்களில் மறுபடியும் மக்கள் ஆவிக்குரிய மக்களாக, ஆவி நிரம்பியவர்களாக வந்து விடுவார்கள். அந்த செய்வதெல்லாம் என்ன? ஜெபம், செய்தியை கேட்பது. அந்த பண்ணுகிற ஜெபமும் அந்த கேட்கின்ற செய்தியும் செய்திகளும் நம்மை ஆவிக்குரிய விதத்திலே உயர்த்தி விடும். அப்படிப்பட்ட ஆவியில் நிரம்பிய மனிதர்களாக சபைக்கு போய்விட்டால் பிரச்சனை தீர்ந்தது. இதுதான் இவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி கொண்டிருக்கின்ற ஒரு நம்பிக்கை. இது இங்கிலாந்திலே பல காலங்களுக்கு முன்பாக கேசிக் என்ற ஒரு இடத்துல இந்த மாதிரியான கூட்டங்கள் நடந்து இந்த போதனைகள் கொடுக்கப்பட்டன, கேசிக் கன்வென்ஷன் என்று சொல்லப்படுது. இப்ப அது பல ரூபம் எடுத்து பல விதங்களிலே உலகம் பூரா பரவி இருக்கிறது. எங்கேயாவது ஆவிக்குரிய கூட்டங்கள்னு பேர் வைத்து இப்படி மக்களை கூட்டி இந்த மாதிரி வேலை செய்கிறவர்கள் மத்தியில இந்த எண்ணங்கள் நிச்சயமா இருக்கு. போய் நான் பாவம் செய்திருக்க என்னையா செய்ய, ஆவிக்குரிய கூட்டத்துல வந்து கலந்துக்க. அப்படி நீ கலந்து கொண்டால் அங்க கொடுக்கின்ற செய்திகள், அங்கு நடக்கின்ற ஜெபங்கள் எல்லாம் உன்னை ஆவிக்குரிய மனிதனாக மாற்றி, நீ பாவம் செய்வத அது பலவீனப்படுத்தி உன்னை பழையபடி ஆவி நிலையில் வைத்து விடும். இதுதான் அவங்க கொடுக்கின்ற ஆலோசனை. அப்ப என்ன செய்வார்கள் இவர்கள் இந்த மாதிரி கூட்டத்துல எல்லாம் அகப்படுகிற மக்கள், ரொம்ப உணர்ச்சி வசப்படுகிற மக்களா இருப்பான். உணர்ச்சிகள் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துள்ள முடியாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்துக்கும் உணர்ச்சிகளுக்கும் இடம் இருக்கு. நல்ல சங்கீதங்கள் கீர்த்தனைகள் இதெல்லாம் பாடுகிற பொழுது உணர்ச்சியே இல்லாம பாட முடியுமா? இல்லை, வசத்து போன பாட்டு மாதிரி உணர்ச்சி வசப்படாம பாட முடியாது. எங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறோம், அதுல சந்தோஷம் இருக்கும். ஆண்டவருடைய சிறையில் அறையப்பட்ட அந்த துன்பங்களை விளக்குகின்ற பாடல்களாக இருந்தால் நம்ம வருத்தத்தோடு பாடுகிற விதமான சோகம் வராமல் இருக்கா அதை நினைத்து பார்க்கிறது. ஆகவே சந்தோஷம், துக்கம், இந்த உணர்ச்சிகள் எல்லாம் மனித வாழ்க்கையின் ஒரு பகுதி. அதெல்லாம் இல்லாம ஒரு மனுஷனுமே வாழ்ந்து விட போவதில்லை. அப்படி உணர்ச்சிகளே இல்லாமல் ஒரு மனிதனோ மனிதியோ இருந்தால் அது செத்த போனமா மட்டுமே. உயிரோடு இருக்கிற எல்லாருக்குமே உணர்ச்சிகள் இருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையையும் நாம் பலவிதமான உணர்ச்சிகள் வழியாக கடந்து போய் தான் வாழ வேண்டியது. ஆனா உணர்ச்சி வசப்படுகிறதே வைத்துக் கொண்டால் அது ரொம்ப ஆபத்து. இந்த மாதிரி பல மணி நேரம் ஜெப கூட்டத்துலாம் என்ன, பல மணி நேரம் இருக்க முடியுமா ஜெப கூட்டத்துல? முடியாது. என்ன செய்வாங்க, கையை தட்டுறதும் தங்களையே உணர்ச்சி வசப்படுத்திக் கொள்ளுவது. ஆண்டவர் அந்த மாதிரியான இடத்துல இருக்க மாட்டார். நம்முடைய தேவன் சிந்திக்கிற தேவன். நம்முடைய தேவன் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது சிந்திப்பு, சிந்தனை, சிந்திக்கிறவர்களாக இருக்கும்படியாக சொல்லுகிறார். இல்லாட்டிதான் பேசாம ஒரு வயலினோ கிட்டாரோ எதையாவது கொடுத்துட்டு போயிடும். வேத புத்தகத்தை கொடுத்துருவோம், எதையாவது நம்ம உணர்ச்சி வசப்படுகின்ற ஒரு பொருளை கொடுத்து விட்டு போகலாம் இல்லையா? ஆனா அப்படி ஒண்ணு அவர் கொடுக்கலையே. 66 நூல்களில் தன்னுடைய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய எல்லா சத்தியங்களையும், அவரை பற்றி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி நமக்கு தேவையான எல்லாம் எழுத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை வாங்கி பிரித்து கண்ணை பயன்படுத்தி பார்த்து வாசித்து வாசிப்பதை உள்ளெடுத்து சிந்தித்து ஆராய்ந்து அதை புரிந்து விளங்கிக் கொள்ளுகிற பொழுது ஏற்படுவதுதான் உணர்ச்சி, சந்தோஷம் ஏற்படும். அதை பார்த்து இவ்வளவு பெரிய தேவனா என்று ஒரு ஆச்சரியம் ஏற்படும். அவர் சொல்லுகின்ற சத்தியங்களிலே நமக்கு ஒரு வைராக்கியம் ஏற்படும், உணர்ச்சிகள் எல்லாம் ஏற்படும். ஆனா உணர்ச்சி வசப்படுதும் வேறு, தேவனுடைய சத்தியத்தை கேட்டு உணர்ச்சிகளோடு அதை அனுபவிப்பது வேறு. உணர்ச்சி வசப்பட்டா சிந்திக்க முடியாது, சிந்திக்க முடியாது. புரியுமா? முடியாது. நம்ம விசுவாசிகளா இருக்கிறோம், விசுவாசியும் தப்பு விட்டுறதுதான், பெரிய தப்பு விட்டுறதான். ஒரு ரெண்டு பேர் அவிசுவாசிகளை சந்திக்கிற பொழுது ஒரு மற்றவனை பார்த்து நன்றாக திட்டி விட்டான் என்று வைப்போம். இப்ப மற்றவனுக்கு அது ரொம்ப மோசமா இருக்கு, உடனே என்ன செய்யறான், அவன் உணர்ச்சி வசப்படுகிறான். உணர்ச்சி வசப்படுகிற பொழுது என்ன செய்வான், சிந்திக்க மாட்டான். முதல் வேலை உணர்ச்சி வசப்படுகிறவன் தன்னை இழக்கிறான். தன்னை இழக்கிற பொழுது அவனால் சிந்திக்க முடியாது. சிந்திக்க முடியாத நிலையில் இருக்கிற பொழுது அவன் என்ன செய்வான், உணர்ச்சி வசப்படுவதனாலே, அதிக உணர்ச்சி வசப்படுவதனாலே அவன் கோபம் அதிகரித்து அவனை கணத்திலே அரைந்து விடுகிறான். அந்த உணர்ச்சி வசப்படுகிற எல்லாம் குறைந்து வந்த பிறகுதான் அவனுக்கு கவலைன்னு தெரியும். நண்பனா கூட இருக்கலாம் மன்னிப்புகிறேன். ஆனா உணர்ச்சி வசப்படுவது என்ன, சிந்தனைக்கு தடையாக இருக்கு. நம்ம இழந்து போகின்ற நிலை. அதான் சபையிலும் கூட ஆராதனைகள் எல்லாம் நடக்க போகுது, நடக்கின்ற பொழுது நம்ம உணர்ச்சிகள் எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டோடு தான் கர்த்தர் ஆராதனை செய்யும். அது அதிகமாக அளவுக்கு மீறி போயிடக்கூடாது, அது ரொம்ப ஆபத்து. அளவுக்கு மீறி போனால் நம்முடைய நிலையை இழக்கிறோம், அது ஆபத்து. பாட வேண்டும், சந்தோஷத்தோட பாடணும். ஆனா சிந்தனைகள் நமக்கு இருக்கும். பாடுகிற வசனங்களை பார்க்கணும், வசனங்களை சிந்தித்து பார்க்கணும். கர்த்தரை நினைவுபடுத்துறதா பாடல்கள் இருக்கணும். உணர்ச்சிகள் நம்முடைய கட்டுக்கள் தான் இருக்கணும். கொரிந்து சபை உணர்ச்சி வசப்படுதல் அதிகமாகி சபையில அலங்கோலமாக நடந்து கொள்ளுவதால் தான் பவுல் என்ன எழுதுகிறான் அவளுக்கு, நீ அளவுக்கு அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு தவறான காரியங்களை செய்கிற ஒருவனை ஒருவன் மதிப்பது இல்லை. ஒருவன் பேசினா மற்றவனுக்கு பொறுமை இல்லை, அவன் பேசுவதற்கு முன்பாக இவன் பேசி விடுகிறான். அங்கு ஐக்கியம் இல்லை, ஒருத்தர்ல ஒருத்தர் அன்பு இல்லை, அன்புக்கு இடமே இல்லை அந்த சபையில். அதுக்கெல்லாம் காரணம் மனிதன் தன்னுடைய நிலையை இழந்து தவறாக நடந்து கொள்வது. அதனால அவர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறார். வாசி பாருங்க, கட்டுப்பாடுகளை விதிக்கிறார். 11வது வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கிறது, அதுவும் சொல்லுகிறார், நீ இப்படி உணர்ச்சி வசப்பட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத பக்தி விருத்தி இல்லாத காரியங்களை செய்வதனாலே ஒரு அவிசுவாசி உன்னிடத்துல வருகிற பொழுது, எத்தனையோ கோயிலுக்கெல்லாம் போய் கடவுளை தேடி அறிந்து கொள்ள முடியாமல் அங்க இருக்கின்ற அலங்கோலங்களை எல்லாம் பார்த்து வெறுத்து போய் யாரோ சொன்னார்கள் என்று நம்பி இந்த சபைக்கு போய் ஒரு நாளாவது போய் பாரு, அங்கு உனக்கு ஆண்டவர் இருக்கிற மாதிரி எங்களுக்கு எல்லாம் படுது, ஆகவே நீ அங்கு போய் பார் என்று சொன்னதை கேட்டு நம்பி அவன் சபைக்கு வருகிறான். அப்ப அவன் சபைக்கு வருகிற பொழுது அங்கு நடக்கிற காரியங்களை எல்லாம் பார்த்து, அடைய அங்கத்தான் இவ்வளவு மோசமா நடக்கிறாங்கன்னு சொல்லி இங்க வந்தா நீங்க அவங்களை விட மோசமாக இருக்கிறாங்களே, நீங்க பைத்தியக்காரர்கள் என்று சொல்லி திரும்பி போகிறாங்க. பவுல் சொல்லுகிறார், உண்மையில என்ன நடந்திருக்கான், அப்படி அவன் வருகிற பொழுது உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய ஆராதனைகள், அதுல இருக்கின்ற ஒழுங்கு, அங்கு நடமாடுகின்ற ஆவியானவற்றை எல்லாம் உணர்ந்து இங்கு ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி முகம் குப்புற அங்கு விழுந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டுமா? என்னைக்கு உங்க சபையிலையும் நீங்க ரெப்ரசன்ட் பண்ற சேர்ச்சிலையும் என்னைக்காக நடந்திருக்கா, ஒரு அவிசுவாசி அங்க இருந்து வந்து இங்கு ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை துதிக்கின்ற அளவுக்கு நீங்க நடந்து கொண்டிருக்கிறீர்களா? சொல்லிடும், மத்தியில வாசம் செய்கிற தேவனே, மத்தியில வாசம் செய்கிற தேவனேன்னு ஜெபம் பண்ணியிருந்தது. ஆனா கொஞ்சமாவது யோசிச்சு பாக்குறதுல அவர் இருக்கிறாரா இல்லையா? அனாவசியமாக உணர்ச்சி வசப்படுவது சுயநலம், அது சுயத்தை நாடி செய்கிறது. உண்மையாக ஆண்டவர் அங்க இருந்தால் அமைதி இருக்கும், ஆண்டவர் இருக்கிற இடத்துல அமைதி இருக்கும், அலங்கோலம் இருக்காது, அங்கு ஓடல் இருக்கும், ஒழுங்கு இருக்கும், அலங்கோலம் இருக்காது. பாத்தீங்களா? அதனாலதான் அனாவசியமாக உணர்ச்சி வசப்படுகிறது, அந்த உணர்ச்சிகளை நாடி போவதும் ரொம்பவும் தவறு. எங்க ஒரு நல்ல டெஸ்ட் இருக்கு சோதித்து பார்க்கிறதுக்கு, நீங்க எங்க போகிற ஆவிக்குரிய கூட்டங்களிலும் சத்தியத்தை கேட்டு உங்களை சிந்திக்க வைக்க முடியாத அளவுக்கு ஏதாவது இருந்தால் அது கர்த்தர் இருக்கிற இடமே இல்லை. வேதத்தை கேட்டு வேதத்தை சிந்திக்க வைக்கின்ற மாதிரி அமைதி இருக்கும், நம்ம சிந்திக்க வைக்க முடியாத இடங்கள், சிந்திக்க வைப்பதற்கு தடையாக இருக்கின்ற காரியங்கள் ஆண்டவருடைய காரியங்கள் இல்லை. பாடு பாடுவோம், பாடம் ஆண்டவர் சொல்லியிருக்கிற சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாடல்களாலும் என்னை துதித்துக்கோ. ஆண்டவர் என்ன கேட்கிறார், நம்ம ஒவ்வொருவரையும் நாம் இன்னும் சேர்ந்து பாடுகிற பொழுது நாம் பாடுவதை கேட்க ஆசையாக இருக்கிறார். நம்மெல்லாம் பார்க்கிற பொழுது சித்ரா மாதிரியோ பாலமுரளி கிருஷ்ண மாதிரியோ வருது குரல் இல்லை, ரொம்ப மோசமான குரல் இல்லையா? அப்படி இருந்தாலும் நமக்கு முடிந்த அளவுக்கு அழகாக சேர்ந்து பாடணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது அப்படித்தானே பாடப்போ, பெரிய சங்கீத வித்வான்களாக பாடல் தெரிந்தவர்களாக இல்லாவிட்டாலும் கூட நாம பாடுவதை ஆண்டவர் கேட்பதற்கு துடிக்கிறார், அங்கு அவர் வந்து நிற்கிறார். அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார், நாம தான் அவருக்கு குயர் மாதிரி. அப்படி இருக்கிற பொழுது பாட்டுக்கு 4 கிட்டார், எலக்ட்ரிக் கிட்டார், அப்புறம் 5-6 ட்ரம், அப்போ என்ன செய்வோம், அடிக்க தொடங்கிடுவோம். அடிக்க தொடங்கினா நாம என்ன செய்வோம், பாட பார்ப்போம். அந்த சத்தம் நம்முடைய குரலை விட மேலதான் இருக்கு, நம்மளால பாட முடியுமா? பாட்டை எடுத்து பாருங்க, பாட்டுக்கு ராகம் இருக்கா இல்லையா? ஒரு பாட்டுக்கு ராகம் இருக்கு, ஒரு வரி முன்ன பாட வேண்டி வரும், அடுத்த வரி முடிகிற நேரம் உயர தூக்க வேண்டி வரும், எல்லாம் ஒரே மாதிரி இருக்காரு. அது வந்து ஒரே லைன்ல போயிட்டு இருந்துச்சுன்னா அது குதிரை ரேஸ் மாதிரி. குதிரை ரேஸ் பார்த்துருக்கீங்களா? நல்லது பார்க்காது. ஆனா அந்த குதிரை ரேஸுக்கு காமெண்ட்ரி கொடுப்பான் கேட்டுருக்கீங்களா? இன்னும் கேட்கலையா? ஒண்ணுமே தெரியாது. காமெண்ட்ரி கொடுக்கிறவன் வந்து கிரிக்கெட் காமெண்ட்ரி மாதிரி கொடுக்க மாட்டான், பார்த்தீங்கன்னா நிறுத்தி மொல்ல சொல்லிருப்போம் அப்படியா, ஏன் குதிரை என்ன நின்று மொல்லவா ஓடும், இவனெல்லாம் காமெடிய பார்த்து இப்ப குதிரையா இருக்கும் நின்றார், ரொம்ப வேகத்துல ஓடும், பயங்கர ஸ்பீட்ல ஓடுமா இல்லையா, அப்ப அந்த ஸ்பீடுக்கு இவன் காமெடி கொடுக்கணுமா இல்லையா, அப்ப கிரிக்கெட் இந்த மாதிரி ரேஸ் காமெடி கொடுக்குறவன் உணர்ச்சி எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா, முடியாது, கண்ண மூடி கண்ணு நிறக்கிற நேரத்துல சொல்லி முடிச்சு. அப்ப நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா குதிரை வேகத்துக்கு தான் அவன் காமெடி கொடுப்பான், அந்த உணர்ச்சிக்கு இடம் இல்ல, நிறுத்த புள்ளி காக்கி அதுக்கெல்லாம் இடமே இல்லை, பாட்டு பறந்து இருக்கே இருக்கும், ஆனா அது கேட்கறதுக்கு ஒண்ணும் சுவையாக பாடல் அப்படி பாட முடியாது, பாட்டுல இசை இருக்குது, அது ராகம் இருக்கு, அதுக்கு மெட்டு இருக்கு, அப்ப நிறுத்தி அழகாக பொறுமையோட பாட வேண்டிய பாடல், அதனால நம்ம கர்ண கடூர சத்தத்துல பாட முடியாது, பாட முடியுமா முடியாது, அப்ப இசை என்ன செய்யணும், நாம பாட விடுறதுக்கு அதுக்கு பின்னால நிக்கணும், அதுக்குதான் இங்கிலீஷ்ல அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு இவங்க அதை மறந்துடுவாங்க இல்லாட்டி அழிச்சிருவாங்க, இசை என்ன பேக்ரவுண்ட்ல தான் இருக்கும், பேக்ரவுண்ட்னா என்ன எனக்கு நின்றுதான் இருக்கும் முன்னுக்கு வரல, அப்ப நாம பாட முடியாதபடி நாலு ட்ரம் கிட்டார் அடிச்சா எங்க பாடுறது, நம்ம பாடுற சத்தம் நமக்கு கேட்குமா, கேட்காது, தொடர்ந்துதான் பார்ப்போம், அப்புறம் பேசாம விட்டுற வேண்டியதுதான், வெப்பாடு அடிச்சுட்டு போவோம், நம்முடைய அவனோட ஒரு காம்படிஷன் வச்சுட்டு இருக்க முடியாது, இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது உள்ள தெரியுது, அப்ப அது என்னதுக்கு அதெல்லாம் வச்சிருக்கு, நம்ம உணர்ச்சி வசப்பட வைக்கிறது, பாட்டு அந்த பாட்டா இருக்க, ஓடல் இல்ல, ஒழுங்கு இல்ல, ஆண்டவருடைய மகிமைக்காக பாட முடியாது, எங்க எந்த இடத்துல பார்த்தாலும் உணர்ச்சி வசப்பட்டா அது போச்சு. நீங்க போயிட்டு சாவு வீடு பார்த்துருக்கீங்களா, என்ன சொல்ற நீங்க பியூரோ தானே, சாவு வீடு நான் பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க, ஒப்பாரி வைப்பாங்களே வைப்பாங்களா, உண்மையிலேயே செத்தவனுக்காக வருத்தப்பட்டு ஒப்பாரி வைக்கிறது இல்ல, கூலிக்கு மாரடிக்கிறேன்னு சொல்றது, அந்த மாதிரி பணத்தை கொடுத்து ஒரு கூட்டம் வந்திருக்கும், இதுல பேர் லவுட் ஸ்பீக்கரை போட்டு மத்த இந்திய அந்த சாவோட சம்பந்தம் இல்லாதவங்களும் கேட்க வச்சிருவாங்க, அப்ப அங்க வந்து தேவையில்லாத உணர்ச்சி, அவங்க உணர்ச்சி வசப்படுகிறது ரொம்பவும் சரியில்லை, ஆனா அது உணர்ச்சி வசப்பட்டாலே அமைதி இன்மை, சுயத்தை இழக்கிறது, கட்டுப்பாடு இல்லைங்கிறதெல்லாம் வந்து ஆகவே கர்த்தருடைய பக்திக்குரிய காரியங்கள்ல அதுக்கு இடமே இருக்கக்கூடாது. உலகத்துல சப வரலாற்றுல எழுப்புதல்கள் நடந்தது, எழுப்புதல்கள் எழுப்புதல் ரிவைவல் சொல்லுவாங்க, எழுப்புதல்கள் வந்து ஆவியானவர் கொண்டு வருது, மனுஷனால எழுப்புதல் ஏற்படுத்த முடியாது, சில பேர் இருக்கிறாங்க பிரசங்கிகள் எழுப்புதல் பிரசங்கிகள் சுத்த போய் உண்மையிலேயே வேதத்துல இல்லாத வார்த்தைகள், கிறிஸ்தவத்தோடு சம்பந்தம் இல்லாத வார்த்தைகள், ஏன் ஆண்டவர் மட்டும்தான் எழுப்புதல் ஏற்படுத்த முடியும், அத மனுஷன் அவர் கொடுத்தது, அது அவருடைய சித்தப்படி செய்கிறவர், அது எப்ப வரும் எப்ப போகும்னு மனுஷனுக்கு தெரியாது, தெரிஞ்ச ஒரு பிரசங்கி உயிரோடு இருந்ததில்லை, புரியுதா, அது ஆவியானவர் செய்கின்ற கிரியை, அவருக்கு சித்தமானால் அவர் பயன்படுத்துவார் ஆவிக்குரிய மனிதன், அப்படி அவர் பயன்படுத்துகிற மனிதனுக்கு கூட இன்னைக்கு பிரசங்கத்துல ஆவிக்குரியது நடக்குமா நடக்காதாங்கிறதுலாம் தெரியாது, ஏன் அது ஆவியானவர் செய்கிறார், அவர் ஆண்டவர், மனிதனு மனிதனால் கட்டுப்படுத்த முடியாத இறையாண்மை உள்ள தேவன், அவரை நம்ம ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது, ஜெபம் பண்ணலாம் கேட்கலாம், அதோட நம்ம வேலை முடிஞ்சது, செய்கிறது அவருடைய சித்தம், செய்யாமல் இருப்பது அவருடைய சித்தம், அவர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து உண்மையாக நடக்கிறோமா என்பதை எல்லாம் பார்த்து அவருக்கு சித்தமானால் செய்வார், அவபக்தி இருக்கிற இடங்கள்ல அவருக்கு இடமே இருக்கார், ஆகவே ஆண்டவரை நம்ம கட்டுப்படுத்த முடியாது, பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, ஆவியானவர் செய்கிறது, ஆகவே எழுப்புதல் பிரசங்கிங்கிறது பொய்யினர், பொய் மட்டுமல்ல அது வேதத்திற்கே விரோதமான ஒரு வார்த்தை, என் ஆவியானவர் மட்டுமே எழுப்புதலை நடத்துகிறது, அப்படி எழுப்புதல் நடக்கிற பொழுது ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் 18 நூற்றாண்டுல இருந்த பெரிய மனிதன், ஜார்ஜ் விட்ஃபீல்ட் இங்கிலாந்துல இருந்த ஒரு பெரிய பிரசங்கி, சார்லஸ் ஸ்பர்ஜன், இன்னொரு பெரிய பிரசன் வேல்ஸ் தேசத்துல பிரிட்டன்ல இருந்திருக்கிறாங்க, டேனியல் ரோலன்ஸ், ஹவல் ஹாரிஸ், இப்படி சொல்லப்படுகின்ற பெரிய பிரசங்கிகள், கர்த்தரால பயன்படுத்தப்பட்ட பிரசங்கிகள் இருந்து அவங்களுக்கே தெரியாது எழுப்புதல் நடக்க போறது ஒண்ணுமே. ஆண்டவர் அற்புதமாக அவருடைய பிரசங்கத்தை பயன்படுத்தி எழுப்புதலை கொண்டு வந்தார். உதாரணத்துக்கு ஜானத்தன் எட்வர்ட்ஸ் காலத்துல அவருடைய சிறப்பான ஊழியத்தின் மூலமாக எழுப்புதல் நிகழ்ந்த பொழுது எட்வர்ட்ஸ் கவனிச்சார், அந்த தவறான காரியங்களும் நடப்பதை கவனித்தார். யோசிச்சுங்க, எழுப்புதல் நடக்கிற நேரத்துல பிசாசும் வந்துருவான், அவனுக்கு வேலையே குழப்புறதுதான். தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய ஊழியங்களை இல்லாமலாக்க பார்ப்பதுதான் அவனுடைய வேலை. எங்க உண்மையான எழுப்புதல் நிகழ்ந்தாலும் பிசாசும் அதை குழப்புறதுக்கு வராமல் இருக்க மாட்டான். அதை கவனித்தார். என்ன, எப்படி கவனித்தான், சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு ஆடி எப்படி அசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல அசுத்த ஆவிக்கு இடமே இருக்க. அப்ப இந்த கூட்டங்கள்ல இப்படி சாமி வந்து ஆடுறத பார்க்கற பாட்டுக்கு ஆடுறான் விழுக்கலாம். அப்ப எட்வர்ட்ஸ், எட்வர்ட்ஸுக்கு வேதம் தெரிஞ்ச அளவுக்கு இது வேதத்துல எங்கேயுமே இருக்கலாம். பழைய ஏற்பாட்டுல இருந்து படித்து பார்க்கிற பொழுது புதிய ஏற்பாடு வரையும் எங்கேயுமே இருந்தது இல்லை. அப்போஸ்தல நடவடிக்கையில இருந்திருக்கா இல்ல, எங்கேயாவது ஒரு சாப்டர் எழுதி வச்சிருக்கா சொல்லுங்க, எப்படி சாமி வந்து ஆடுறதுன்னு எழுதி வச்சிருக்கா இல்ல. பவுலுக்கு வந்தது இல்ல, பீட்டருக்கு வந்தது இல்ல, யோவானுக்கு வந்தது இல்ல, இயேசு எங்கேயாவது சாமி வந்து ஆடி இருக்கிறாரா இல்ல. அப்ப ஒருத்தருடைய வாழ்க்கையிலேயே வேதத்துல உதாரணத்துக்கு பார்க்க முடியாது. ஒரு பக்கத்திலேயாவது அப்படி எப்படி ஆடுறதுன்னு எழுதி வச்சும் இல்ல. அப்ப ஒன்னு ஆடுறான்னு சொன்னா அது தப்பு. ஆண்டவருடைய மக்களிடத்தில் இல்லாததும், ஆண்டவரிடத்தில் காண முடியாததும், ஆண்டவருடைய வேதத்தில் எழுதி வைக்கப்படாததும் ஆண்டவரை சேர்ந்தது அல்ல. அப்ப அவர் பார்த்து அடையாளம் கண்டு கொண்டார், இது ஆண்டவருடைய ஆவியினாலே நடக்கிறது இல்லை. அப்ப என்ன செய்தார், அவர் கூட்டத்துல அது தடை போட்டார். ஆண்டவர் வந்து அமைதி இருக்கும், ஆண்டவர் வந்துட்டாருன்னா அமைதி இருக்கும். ஒரு மனுஷன் புறஜாதி மனுஷனாக இருந்து ஆண்டவரை அறிந்து கொண்ட மனுஷனாக இருந்தாலும் அவர் சாட்சி சொல்லுகிற பொழுது அவனை கேட்டா, நான் உங்களுக்கு ஆண்டவர் அறிஞ்சு கொண்டேன், பாஸ்டர் சுவாசனை கிடைச்சிருச்சு, சரிப்பா எப்படி கிடைச்சது சொல்லுன்னு சொன்னான். அதுல பார்க்க முடியும் ஆண்டவர் இருக்கிறார். அவன் உண்மையான சுவாசியாக மாறி இருந்தான். அவன் கண்ணுல ஒரு விசேஷமான ஒரு ஒளி இருந்தான், பார்க்க தெரியும். சந்தோஷத்தை அவனுடைய வார்த்தைகள்ல பார்க்க முடியும், ஆண்டவரை பத்தி அவன் சொல்ல துடிக்கிறத பார்க்க முடியும். இருந்தாலும் அமைதி இருக்கு, சும்மா அமைச்சு வசப்பட்டு ஆடமா. இந்த உணர்ச்சி வசப்பட்டு கட்டுக்கடங்காம நடக்கிறதெல்லாம் புரஜாதி மதங்கள்ல தான் பார்க்க முடியுங்க, தவிர கிறிஸ்தவத்தில் அதுக்கு இடமே இல்லை. ஆகவே ஜானத்தன் எட்வர்ட்ஸ் ஒரு புத்தகமே எழுதி இருக்கிறார், எப்படி ஆவிக்குரிய உணர்ச்சிதோ, ஆவிக்குரிய நடவடிக்கைகளுக்கு இலக்கணம் எது, ஆவிக்குரியது அல்லாதது எதுன்னு ஒரு புஸ்தகமே எழுதி இருக்கிறார். ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் ரிலிஜியஸ் அஃபெக்ஷன்ஸ், ரிலிஜியஸ் அஃபெக்ஷன்ஸ், உண்மையான ஆவிக்குரிய உணர்வுகள், உண்மையான ஆவிக்குரிய வைராக்கியம் என்பதை பற்றி ஒரு நூல். அடுத்து வரப்போகிற திருமர தீபத்துல அந்த நூலை பயன்படுத்தி காடின ஸ்பிரிங்ஸ் என்ற இன்னொரு நல்ல மனிதர் எழுதிய காரியங்களை மொழிபெயர்த்து விளக்கங்களோட கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். உண்மையான ஆவிக்குரிய உணர்ச்சிகளை அடையாளம் கண்டுகொள்வது எப்படி, அவை போலித்தனம் வந்துடும் பார்த்தீங்களா, உணர்ச்சி வசப்படுகிறது சரியல்ல. அப்ப இப்படியான கூட்டத்துல உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அவர் உணர்ச்சிகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து ஜபங்களும் கூட்டங்களும் நடந்து
அப்படி நடக்கின்ற நிகழ்ச்சிகளை பார்த்து அது ஆவிக்குரியது தீர்மானம் போட்டு விடுகிறார். இவங்களில் உள்ள பிரச்சனை என்னது? கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று வேதம் சொல்லிக் கொடுக்கின்ற போதனைகளை நிராகரித்து விடுகிறார்கள். அவங்கள போய் கேட்டா எப்படியா கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ற, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, பாவம் என்ன கொல்லப்படுத்துகிறது, செய்யாம இருந்துடணும்னு தான் துடிக்கிறேன், செய்யாம இருக்க பாக்குறேன், முடியல செய்துடுவேன். என்ன செய்வாங்க? நீ ஜெபம் பண்றியா? பண்றேயா? ரொம்ப பண்றேன். விசேஷமா ஜெபம் பண்ணு. அப்ப என்ன செய்யுங்க? உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணு. சரி, பட்னியா படக்கட ஆரம்பிச்சிடறான், பட்னி கிடந்து ஜெபம் பண்ணி பாக்குறான், முடியல. அதான் வயிற கஷ்டப்படுத்துது. அவரோட ரொம்ப பட்னி கிடந்தாலும் எப்படி ஜெபம் பண்ண முடியும்? ஜெபம் பண்றதுக்கு பொருளை எடுத்தா வயிறு இடம் கொடுக்கணுமே. ஏன் நமக்கு பொருளை பேசுகின்ற இது வயிற்றுல இருந்து தானே வருது? வயிறு ஒத்துழைக்காட்டி குரலை எப்படி ஜெபம் பண்ண முடியும்? புரியுதுங்களா? இப்ப இவங்களுக்கு அது கூட தெரியாது, பயாலஜியும் தெரியாது, பிசியாலஜியும் தெரியாது. அப்ப இவனுக்கு அதுவும் கஷ்டம். என் கூட பட்னி கிடைக்கிறதுனால ஜெபமும் பாதிக்கப்படும், அதோட சேர்ந்து பாவத்தை வேற செய்யறது. மறுபடியும் போய் கேட்டா என்ன செய்யறேன்னு சரி, நம்ம சேர்ச்சில பத்து நாள் உபவாச கூட்டம் இருக்கு, அதுல வந்து கலந்து அப்ப நீனும் ஜெபம், எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, என்ன ஆகும்? அப்ப இதுதான் பாவம் போறதுக்கு வழி. அதை கேட்டு 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 பாவம் போக முடியாம, அவனாலையும் நிறுத்தி கொள்ள முடியாம, அவனுக்கு விரக்தி வருமா இல்லையா? விரக்தி அடைஞ்சிடுவான். சரி, இது எங்க வேதத்துல சொல்லியிருக்கு பாவம் போகிறது? அதிகாரம் ஆறாவது அதிகாரம் கலாத்தியர் எல்லாத்திலையும் சொல்லப்படுகிறது. பவுல் சொல்லுகிறது, பாவத்தை நீ அழி, அது உன்னுடைய கடமை, உன்னுடைய பொறுப்பு. அப்படித்தான் வேணும் சொல்லுகிறது. சரீர இச்சைகளை அடக்கி ஒடுக்கு. கலாத்தியர்ல வாசிக்கிறோமா இல்லையா? ரோமர்ல வாசிக்கிறோமா இல்லையா? சரீர இச்சைகளை அடக்கி ஒடுக்கு. உன்னுடைய சரீரத்தில் இருந்து புறப்படுகின்றன அந்த இச்சைகள், அந்த புறப்படுகின்ற அந்த இச்சைகளுக்கு காரணம் உனக்குள் தான் இருக்கிறது. உன்னுடைய இருதயம் தான் எல்லாவற்றிற்கும் மூல காரணம். நம்முடைய பாவ சிந்தனைகள், நம்முடைய பாவ செய்கைகள் எல்லாவற்றிற்கும் மூல காரணம் நம்முடைய இருதயம். அதனாலதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இந்த இருதயம் பிறப்புள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கு. விசுவாசியினுடைய இருதயமும் கூட அடிப்படையிலே கேடுள்ளதும் திறக்குள்ளதுமாக இருக்கிறது. அப்ப விசுவாசியாக இருக்கிறவன் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரத்தில் அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருப்பதனாலே இந்த இருதயத்தை அடக்கி ஒடுக்கணும். இதுதான் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருப்பதனால. இந்த இருதயம் பாவத்தை செய்து பாவ சிந்தனைகள் தோன்றி விடாமல் இருப்பதற்கும் அதை அடக்கி ஒடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்ப என்ன செய்ய? விசுவாசி தன்னுடைய கண்களை பாதுகாக்க வேண்டும். தவறானதை பார்க்காமல் இருக்கிற பொழுது கண்கள் உனக்கு என்னவாக இருக்கின்றது? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே சொல்லிருக்கிறார் இல்லையா, அவன் இருதயம் பார்க்கக்கூடியதுக்கு கண் தான். அப்ப கண் வழியாக தவறானதை உன்னுடைய இருதயம் பார்க்க சிந்திக்க வைத்து விடாது. உன்னுடைய கண்களுக்கு கட்டுப்பாடு போடு. உன் கைகள் தவறானதை செய்து விடாமல் பாதுகாத்துக்கோ, உன்னுடைய கால்கள் தவறான இடங்களுக்கு போய்விடாமல் பாதுகாப்பு. இதெல்லாம் யார் செய்ய? யாரோ வந்து என் கண்ணை பாதுகாக்க முடியுமா? யாராவது வந்து என்னுடைய கைகளையும் கால்களையும் பாதுகாக்க முடியுமா? முடியாது. நீங்க விசுவாசியாக இருந்தா அது உங்க கடமை. இயேசு உனக்கு உண்மையாகவே மனம் திரும்புதலை கொடுத்திருந்தால், இயேசு ஆவியின் மூலமாக உங்கள் ஜீவிப்பது உண்மையாக இருந்தா, நம்ம ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது நம்முடைய இதயத்தை கட்டுப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அந்த நம்முடைய இருதயம் நல்ல வேத வார்த்தைகளை கேட்டு, வேத வார்த்தைகளை சிந்தித்து, வேத பிரகாரமான காரியங்களை செய்ய வைக்க வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பக்தி விருத்தியோடு வளருவது, வளருவதற்கான எல்லா காரணங்கள் காரியங்களையும் செய்ய வேண்டியது ஒவ்வொருவருடைய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. பாத்தீங்களா? இப்ப இந்த போதனை அதை இல்லைன்னு சொல்லு. கலாத்தியர் 2:20 தவறா
இயேசுக்குள் நான் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல அவரே என்னில் ஜீவிக்கிறார், என் பாவங்களை பார்த்து கொள்ளுவார், நான் பக்தி விருத்தியாக நடப்பது செய்யவே மாட்டேன். எந்த ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு இல்லை என்று சொல்லுகிறானோ அவன் கிறிஸ்தவனே அல்ல. அவனுக்கு கிறிஸ்தவத்தை பற்றியே தெரியாது, அதை கற்றுக்கொள்ளவில்லை என்ற அர்த்தம். நாம் பொறுப்பாளிகள் நம்முடைய நல்ல செய்கைகளுக்கும் தீய செய்கைகளுக்கும், அதுதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப இவங்க பொறுப்பு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நாம் பொறுப்பு இல்லை என்று சொல்லுவது வேதபூர்வமான போதனை அல்ல. சரி, இப்ப எப்படி அது நடக்குது? பாவத்தை போக்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஏற்கனவே சொல்லிவிட்டேன், நம்முடைய இருதயம் கேடுள்ளது. அப்ப அந்த இருதயம் 10 கட்டளைகளை சிந்தித்து பார்க்கிறேன். 10 கட்டளைகளை எப்பொழுதுமே அதுதான் நமக்கு கர்த்தருடைய நீதி. அந்த நீதி கட்டளைகளின்படி நாம் அன்றாடம் வாழ முயற்சிக்க வேண்டும். ஒவ்வொரு கட்டளைகளையும் நினைவு பார்த்து ஆண்டவரில் அன்பு செலுத்துகின்ற காரியங்களை செய்து மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்துகின்ற காரியங்களை செய்கிற பொழுது பாவத்தை குறைத்துக் கொள்ளுகிறோம். தேவையில்லாத இச்சைகளுக்கு இடம் கொடுக்காமல் ஆண்டவரிலேயே அன்பு செலுத்தி ஆண்டவரை பார்க்கின்ற பார்வையை மற்றவர்கள் பார்த்து ஆசைப்படாமல் அவர்களுக்கு கெடுதல் தீங்கு செய்யாமல் நல்லதை செய்து அன்பு பாராட்டுகிற பொழுது பாவம் கட்டுப்படுத்தப்படுகிறது. அப்ப அது செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு, ஆவியினுடைய பொறுப்பு அல்ல, இது நம்முடைய பொறுப்பு. ஆனா நம்முடைய பொறுப்புகளை ஆவியின் துணை இல்லாமல் நம்ம செய்ய முடியாது. ஆவியானவர் நம்ம இருக்கிறார், சுவாசியில் ஆவியானவன் இருப்பதாலே அந்த விசுவாசிக்கு தைரியம் பலம் எல்லாம் ஆவியினங்களை கொடுக்கப்படுவதாலே ஆவியின் துணையோடு அவன் கற்பனைகளை வாழ்க்கையிலே கடைபிடிக்க சகல முயற்சிகளும் எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கிற பொழுதுதான் பாவம் குறைவடைந்து நாம் ஆவிக்குரியவர்களாக வளர்கிறோம். இப்ப இந்த பொறுப்பு சாகிற வரையும் இருக்கும், சாகிற வரையும் இருக்கும் தெரியுமா? நான் 35 வருஷமா கிறிஸ்தவராக இருக்கிறேன், 50 வருஷமா கிறிஸ்தவனா இருக்கிறேன். சொல்லுகிற பொழுதே நம்ம என்ன யோசிக்கணும், பெருமைக்காக சொல்லக்கூடாது. சொல்லுவதில் பெருமை இருந்தால் நீ பாவம் செய்து. அப்ப கிறிஸ்தவன் நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் சிந்திக்க வைக்கிறோம், பேச்சு செயல் எல்லாவற்றையும் சிந்திக்க வைக்கிறதா கிறிஸ்தவன், பெருமை இருக்கும். அதனாலதான் வேதத்துல ஒரு வசனம் வருகிறது, எப்ப நான் நிற்கிறேன் என்று நினைக்கிறேனோ அப்பவே நான் விழுந்து விடுகிறேன். ஏன் பெருமை இருக்க முடியாது? ஆவியின் செயல் என்று சொல்லுகிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன், நிலை தழும்பாதவன். சாகிற நேரத்துல நல்லா யோசிச்சு பாருங்க, வெற்றிகரமா கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து அவர் சாக போற நேரத்துல கூட சாத்தான் அவனுடைய இருதயத்திலே சந்தேகங்களை விதவிக்க பார்ப்பான். ஏன்? ஒரு கிறிஸ்தவன் எத்தனை சிறந்த கிறிஸ்தவனாக இருந்தாலும் சாத்தான் அவனை விடமாட்டான். வெற்றி கிறிஸ்தவனுக்கு தான். அதுல இருந்து என்ன தெரிகிறது? எவ்வளவோ வெற்றிகரமாக விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து வாழ்ந்திருந்த பொழுதும் இறக்கிற நேரமும் அவன் சோதிக்காமல் விடமாட்டான் என்பதற்காக அவன் தைரியத்தோடு தேவனில் தங்கி இருந்து தன்னுடைய கிறிஸ்தவ பொறுப்புகளை கடைசி நேரத்திலேயே செய்ய. எத்தனை பேர் மோட்ச பிரயாணம் புஸ்தகம் வாசிச்சிருக்கிறீங்க? யாராவது வாசிச்சிருக்கீங்களா? ஜான் பனியன் சொன்ன ஒரு பியூரிட்டன் பெரியவர், மகா ஞானி, பாப்டிஸ்ட் பியூரிட்டன், ஆங்கிலத்தில் பில்கிரிம்ஸ் ப்ரோகிரஸ் சொல்லுது. உலகத்துல பல மொழிகளிலுமே மொழிபெயர்க்கப்பட்டு தமிழ்லயும் இருக்கு. வேதத்துக்கு அடுத்தபடியாக அதிகம் விற்பனையான கிறிஸ்தவ நூல் என்ற பெருமையை வாங்கி இருக்கிறது ஜான் பனியன் எழுதிய மோட்ச பிரயாணம். சிறையில் இருந்து எழுதினார் கிறிஸ்தவ வாழ்க்கைய, அதுல இருக்கின்ற அத்தனை அனுபவங்கள் எல்லாவற்றையும் படம் பிடித்து காட்டுகின்ற ஒரு நல்ல கிறிஸ்தவ இலக்கியம். எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? ரெண்டு பேர், ரெண்டா? ஆறு பேர் ஏழு பேர் வாசிச்சிருக்கீங்க இவ்வளவு பெரிய கூட. தமிழ்ல இருக்கு, ஆனால் வாசித்ததில்லை. பல பேருக்கு அப்படி ஒன்று இருப்பதே தெரியவில்லை. அந்த புத்தகத்துல மெயின் கேரக்டர் கதாநாயகன் கிறிஸ்தவன், கிறிஸ்தியான் பேர். அந்த கிறிஸ்தியான் மூலமாக அவன் எப்படி பாவத்திலிருந்து விடுபட்டு மனம் திரும்பி இயேசுவை சுவாசித்து அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான எதிர்ப்புகளை எல்லாம் சந்தித்து பரலோகத்துக்கு போகிறான் என்பதை காட்டுகிறது தான் அந்த நூல். அப்படி போகிற பொழுது அவன் பலவிதமான கஷ்டங்களுக்கு உள்ளாடுறான். கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாம் படுறதுதான். அப்ப ஒவ்வொருத்தரும் நம் ஒவ்வொரு புது புது கேரக்டர்ஸ சந்திக்கிறான். அப்ப அவர்கள் ஆலோசனை கொடுக்கிறார்கள். இதெல்லாம் வாசிக்கிற பொழுது நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி ஒரு நல்ல தெளிவு ஏற்படுது. இப்ப அந்த கிறிஸ்தியான் இன்னும் பரலோகத்துக்கு வாசலுக்கு நுழைகிறதுக்கு ரொம்ப கிட்ட வந்துட்டான். அப்படி கிட்ட வந்த பொழுதும் சாத்தான் அவனை சோதித்து அந்த இயேசுவை நம்பாதப்பா, அவர் அப்படி ஒருத்தரும் பெருசு இல்லை அப்படின்னு சந்தேகத்தை விளைவிக்க பார்க்க, அப்ப கிறிஸ்தியானுக்கு உடனே தளர்வு ஏற்படுகிறது. அப்போ ஒரு கேரக்டர் நம்பிக்கைன்னு நினைக்கிறேன், அவர் வந்து என்ன சொல்றாரு, இவனுக்கு ஊக்கப்படுத்தி அப்படி சாத்தான் சொல்லி சந்தேகங்களை விதைக்க பார்த்தாலும் நீ ஆண்டவரை நினைத்துப்பார், அவர் உனக்கு செய்திருக்கின்ற ரட்சிப்பின் மகத்துவத்தை எண்ணிப்பார், சிலுவையின் பெருமையை நினைத்துப்பார் என்று சொல்ல கிறிஸ்தவன் வேத வசனங்களை வாசித்து அதை எண்ணி பார்த்து தன்னை தைரியப்படுத்திக் கொண்டு சந்தேகங்கள் தீர்ந்தவனாக இயேசுவின் சந்தோஷத்தோடு பரலோக வாசலுக்குள் நுழைக்கிறான். அதாவது என்ன ஜான் பண்ணின் காட்டி கொடுக்கிறார், தாங்குற நேரத்துல கூட விசாசம் நம்மளை சும்மா இருக்கிறவன் ரட்சிப்பை இழந்து போக மாட்டான், ரட்சிப்பை இழந்து போக மாட்டான். ரட்சிப்புக்குரிய வாழ்க்கை இந்த உலகத்துல அடி வாங்கித்தான் வாழணும் தெரியுமா உங்களுக்கு. நீங்க சந்தோஷப்படணும். பதினாறாம் நூற்றாண்டுல குடும்பத்தோட கொண்டிருக்கிறாங்க கிறிஸ்தவன். சபை வரலாறுன்னு சொல்லி ரெண்டு நூல்கள் எழுதியிருக்கேன், வால்யூம்ஸ். அது வந்து முதலாவது நூற்றாண்டுல இருந்து பதினாறு நூற்றாண்டுகள் வரை உள்ள சபை சரித்திரம் நான் எழுதியிருக்கிறேன்னு சொல்றேன். நான் ஒன்னும் ஆண்டவர் ஞானம் கொடுத்து எழுதல, சபை வரலாறு ஒருத்தர் தனியாக முடியாது. அப்ப அதுக்கு எத்தனையோ புஸ்தகங்கள் வாசித்து ஆங்கிலத்துல அருமையாக வெளிவந்திருக்கின்ற நூல்கள் எத்தனையோ இருக்கு. இதையெல்லாம் வாசித்து தொகுத்து தேவையானதை எல்லாம் விட்டு விடாமல் இலகுவா நமக்கு புரிகின்ற மொழியில எழுதி வெளியிடப்பட்டிருக்கின்ற ரெண்டு நூல்கள் தமிழ்ல அப்படி இல்லை. அதனாலதான் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதி வெளியிட்டேன். அதுல பார்க்கிற பொழுது, வாசித்து பார்க்கிற பொழுது, இயேசுவுக்காக ரத்த பலி கொடுத்திருக்கின்ற மனிதர்களை வாசித்து பார்க்க நம்ம கஷ்டம் பணி போல போயிடும். நம்ம குயோமியோ கத்துவமா கத்திரமா இல்லையா, என்னது வேலையை விட்டு இப்ப நீக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது கஷ்டமா, அது கஷ்டம் கொடுத்தாதா கொடுக்கதான் செய்யும். ஆனா நீ போடுற கூப்பாடு அது ரொம்ப ஓவர் இல்லையா, டூ மச். அப்ப இப்ப இத போய் வாசிச்சு பார்த்தா கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ததுக்காக அவர் அடிச்சு துன்புறுத்தி அவர் கழுத்தை வெட்டி பாரிஸ் நகரம் மூரா போப்பும் அவனை சேர்ந்தவங்களும் ஊர்வலம் நடத்த உடம்ப தூக்கி எரிஞ்சிட்டேன். குடும்பத்தோட நெருப்பூச்சி கொண்டிருக்கிறான் தெரியுமா, தெரியுமா. கிரைமர், லாக்டிமர் இவங்களெல்லாம் தூண்ல கட்டி வைக்கோல எல்லாம் சுத்தி வச்சு கீழே இருந்து நெருப்பு வைக்க எரியறத நல்ல ஹாயா சீட் போட்டு வேடிக்கை பார்த்தது. அப்ப அந்த நெருப்பு எரியுது உடம்பு பூரா. உங்க முகத்துல என்ன இருக்கு, ஆவிக்குரிய சந்தோஷம், ஸ்தேவான் அப்படி கொலை செய்யப்பட்ட பொழுது கல்லால் அடித்து எப்படி வானங்கள் திறக்கப்படுவதையும் தேவ தூதர்களையும் கண்டானோ எந்த விதமான ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு இருந்தது. இதெல்லாம் துன்பமா? நமக்கு நடக்கிற சின்ன துன்பம் துன்பமா? கிறிஸ்தவ வாழ்க்கைய நம்ம இந்த மாதிரி ஆண்டவர் எல்லா துன்பங்களும் வராம பார்த்துக்குவார். பணம் அது பாட்டு கொத்தோ கொத்துன்னு நான் தூங்க போகிற நேரம் இல்லாடி காலையில் எழுந்தி பார்க்குற நேரம் சாக்கு முட்டை பூரா பணம் படகு பக்கத்தில் கிடைக்கும். இப்படியெல்லாம் கேட்டு கேட்டு பழகினவனுக்கு துன்பம் சின்ன கொசு கடிச்சாலும் பெருசாக தான் இருக்கும், பெருசாக தானே இருக்கும். ஏன் அவனுக்கு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை பத்தி தெரியாது. கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன், அவர் நம்மோடு இருக்கிற பொழுது எந்த பிரச்சனையும் பெருசா படாது. அதெல்லாம் பணி போல போறதுதான், ஆனா அதை நம்ம கடந்து போகணும், அதுக்குள் வாழ்ந்து போகணும். பிரச்சனைகளுக்கு மத்தியில் எப்படி தைரியத்தோடு வாழணுங்கிறது தான் யாக்கோபு எழுதி கொடுத்திருக்கிறார் நிருபத்தில். அப்படி பிரச்சனை வரணும் தெரியுமா உங்களுக்கு? என் பிரச்சனைகள் வராட்டி உன் விசுவாசம் பரிசோதிக்கப்பட முடியாது. பிரச்சனைகள் வருகிற பொழுது அந்த பிரச்சனைகள் எண்ணத்தை கொடுக்குது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. எதுக்கு கொடுக்குது? நாம பரிசோதிக்கப்படுவது. உன்னுடைய விசுவாசம் எத்தகையது என்பதை நீ பிரச்சனைகளை எப்படி அணுகுகிறாய் என்பதிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும். அதற்குள்ளாக நீ போகிற பொழுது நெருப்பில் நடப்பது போல அந்த பிரச்சனைக்குள்ளாக போகிற பொழுது என்ன நடக்கிற? உன்னுடைய விசுவாசம் பெருகுகிறது, விசுவாசம் மேன்மை அடைகின்றது. நீ வெளியில் வந்து விடுவாய், ஆனால் விசுவாசத்தில் உயர்வாய். ஷாட்ராக் மீஷக் அபேத்நேகோ, மூணு பேர், அது இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கிற பேர், தமிழ்ல வேற. மூணு பேரை என்ன செஞ்சாங்க? கொதிக்கிற எண்ணெயில போட்டாங்க. உங்களை யாராவது அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குதா? இல்ல. கொதிக்கிற எண்ணெயில போட்டாங்க. அது ஏழு தடவை கொதிக்க வைக்க சொன்னாங்க. வெங்கில தூக்கி போடுறாங்க. என்ன செய்தான்? ஓகேண்டா, என்ன விசுவாசம் தூக்கி போட்டா அது ஒண்ணுமே பண்ணதில்லை. ஆண்டவர் அவர்களோடு இருந்தார். தானியலை தூக்கி சிங்க குகையில போட்டார். ஆண்டவர் சிங்கத்தின் வாயை மூடி விட்டார். சரி, அதை விடுங்க, அதெல்லாம் அற்புதம். ஆனா இவங்களை பாருங்க, தானியலையோ இந்த மூணு பேரையோ பயன்படலையே. என்ன துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தின் மூலம் நாங்கள் இல்லாமல் போவதாக இருந்தாலும் ஆண்டவருக்கே மகிமை. ஆண்டவரை நிந்திக்க மாட்டோம், ஆண்டவருக்கு விரோதமாக நடக்க மாட்டோம். அப்படிதான் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இவங்க எல்லாம் என்ன? இவங்க எல்லாம் தேவனுடைய கற்பனைகளை மீறாமல் தங்களுடைய வாழ்க்கையை பின்பற்றியவர். கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை. ஆண்டவர் அதை வாழ்வதற்கும் சவால்களை சந்திப்பதற்குமான எல்லா விதமான ஆவிக்குரிய காரியங்களை எனக்கு தந்திருக்கிறார். ஜெபத்தை கொடுத்திருக்கிறார், வேதத்தை கொடுத்திருக்கிறார், ஆவியானவரை எண்ணில் தந்திருக்கிறார். இதெல்லாம் பயன்படுத்தி அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். என்னுடைய பாவ சிந்தனைகளை அடக்கி ஒடுக்க வேண்டும். பாவம் செய்து விடாதபடி என்னுடைய கால்களையும் கண்ணையும் கரங்களையும் என்ன செய்ய வேண்டும்? அந்த பாதையில் போவதை நான் தடுக்க வேண்டும். அன்றாடம் தேவனை குறித்து சிந்தித்து தேவனுடைய வார்த்தை சிந்தனைகளுடைய இதயத்தில் இருக்குமாறு பார்த்து வாழ வேண்டியது என்னுடைய பொறுப்பு கடமைன்னு வாழ்ந்தவர்கள் தான் இந்த மனிதர்கள். நான் பாட்டுக்கு ஒவ்வொரு பாவம் செய்யற நேரம் பாஸ்கெட்ல ஓடி போயிட்டு ஐயோ செஞ்சேன் பார்த்து ஏதாவது ஜெர்மனி எனக்கா ஜெர்மனி எனக்கா ஜெர்மனி எனக்கா ஜெர்மன் அப்ப ஒரு நாளாவது நீ வாழ மாட்டியா? அவன் கிறிஸ்த வாழ்க்கைய உனக்குள்ள உண்மையிலேயே ஆசி ஆசை இயேசு இருக்கிறாரா இல்லையா? ஏன்னா இயேசு உனக்குள்ள இருந்தா அப்படி பிச்சை எடுக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஓடமாட்டா. இயேசு ஞானத்தை கொடுப்பார், இயேசு இருந்தால் இயேசு தைரியத்தை கொடுப்பார். நீ இயேசுவின் மூலமாக நீ செய்ய வேண்டிய பொறுப்புகளை நீ செய்வாய். வாழ்றீங்களா? அப்படி பொறுப்புள்ள வாழ்க்கை, பொறுப்போட வாழ். அதுக்குரிய சந்தோஷம் குறைஞ்சி போயிருக்கு. ஏன் யோசிச்சு பாருங்க, ஏன் குறைஞ்சி போயிருக்கு? ஏன் நல்லா இருக்கும் கேட்டு பார்க்கணும். இருந்திருந்து சேர்ச்சுக்கு வருது இல்லையா? மத்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் வந்துடும். இருந்திருந்து சேர்ச்சுக்கு போனா என்ன ஆகும்? அதுக்கு ஏத்தபடிதான் ஆவியின் சந்தோஷம் இருக்கும்.
டாக்டர் மருந்து கொடுத்தா அது சொல்லி கொடுப்பாரா இல்லையா? மூணு வேலை எடுக்கணும், 10 ounce எடுக்கணும், அப்படி தொடர்ந்து எடுக்கணும், 2 வாரத்துக்கு விடாம எடுக்கணும், அதெல்லாம் எழுதி கொடுப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க. வாங்கியாந்து வச்சுட்டு நான் நினைச்ச நேரம் குடிக்கிறது 10 and 5 ounce மாற்றி குடிக்கிறது. 2 வாரம் ஆச்சு, ஒன்னும் போக மாட்டேங்குது. ஹோட்டல்ல இருக்கிறத அப்படியே டாக்டர்கிட்ட போயிட்டு என்னப்பா டாக்டர் எல்லாம் சொன்னீங்க, ஒண்ணுமே போக முடியல, மருந்து பொருள் காட்டு குத்தான் அப்படியே வச்சிருக்கிறேன், என்ன செஞ்ச, 3 வேளை தவறாம 10 ounce குடிச்சியா இல்லைங்க, அந்த வேலை இந்த வேலை மறந்துட்டு இவ்வளவு தான் குடிச்சேன், அப்ப எப்படி போகும் வித்த செய்ய சொல்லியா, எப்படி போகும், போகாது. அது சொன்னபடி அது செஞ்சாத்தானே சரியா வரும். ஆண்டவர் என்ன சொன்ன, ஓய்வு நாளை பரிசுத்தமாக வைத்துட்டு ஆலயத்துல நீ அங்கத்தவராக இருந்தா நீ விடாமல் அந்த ஆலயத்திலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற கூட்டங்களில் கலந்து கொள், அது தவிர்த்து ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து ஜெபம் செய், பரிசுத்தமானவர்களோடு மட்டும் பழக்கத்தை வைத்துக்கொள், தவறான வழிகளிலே நீ போகாதே, இப்படியெல்லாம் சொல்லியிருக்கான் இல்லையா. இதெல்லாம் செய்யாம குறைச்சிருக்கு, பணம் வேணுங்கிறதுக்காக விடிய விடிய வேலை செய்யறது, ஞாயிற்றுக்கிழமை இருந்திருந்து வாரது போறது, ஆவியில சந்தோஷம் இல்லை, ஆவியில் இருக்கிறவர் அது எப்படித்தான் சந்தோஷப்படுவார், எப்படி சந்தோஷப்படுவார் சொல்லுங்க. கணவன் வந்து பொறுப்பில்லாதவனா ஊதாரியா அடிக்கிறவனா இருந்தா மனைவி மொத்த பார்த்தா தெரிஞ்சு போயிருக்க எப்படிப்பட்ட கணவன், அந்த பூரிப்பாருக்கும் இருக்காரு ரொம்ப டல்லா இருக்கு. பார்த்தவன் என்னமா நீ டல்லா இருக்கிறாங்க சொல்ல மாட்டான், எப்படி சொல்லுவான், காட்டி கொடுக்க கூடாது, சரி கொஞ்சம் கூட கேட்டா சொல்லிடுவாங்க அவர் சரியில்லை. அதே மாதிரி சரி சொல்லிடுவாங்களா இல்லையா, அவனை பார்த்தா அவன் ஏதோ 10 நாள் சாப்பிடாத மாதிரி இருந்து கேள்வி கேட்டா மனைவி சரியில்லை. பொறுப்பு இல்லாம வாழ்றதுனாலதான் சந்தோஷம் இல்லாம இருக்கு. அதே போல நம்ம செய்ய வேண்டிய பொறுப்புகளை ஆண்டவருக்காக செய்யாமல் இருக்கிற பொறுப்பு, நமக்கு இருக்கின்ற ஆவியானவரை நம்ம என்ன செய்யறோம், துக்கப்படுத்துகிறோம். வேதம் சொல்லுகிறதே புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதே, சோதிப்பான் என்ன செய்ய விலையோடு, சோதனைக்காரனுக்கு விலையோடு அந்த இடத்துல நிக்காதே, யோசேப்பு மாதிரி ஓடிப்போம். தேவனுக்குரியது செய்யாமல், தேவனுக்குரிய காரியங்கள் அதிக நாட்டம் காட்டாமல் அதுக்குரிய சந்தோஷம் எப்படி வரும். அப்புறம் வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்னா உள்ளதெல்லாம் சொல்லிட்டுதான் ஜெபம் பண்ண கேட்கறோம். சரி ஜெபம் பண்றேன், ஏன் நல்லா இருக்கு எல்லாம் சொல்லணும், எவ்வளவு நாளா டெல்லா இருக்கு சொல்லுவோம், ரூட்டீன சொல்லு, ஒரு நாள் என்ன செய்ய அதை கண்டுச்சுக்கலாமா இல்ல, நீ ஒழுங்காவே வாழல எப்படி தெல்லாம இருக்கு இல்லாம இருக்கிறது, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருந்தா ஆவிக்குரிய வைராக்கியத்தை பாடு. ஆகவே யாரையும் நம்பாதீங்க, இந்த மாதிரி டெல்லா இருந்தா எவனாவது கேப கூட்ட வைக்கிறான்னு போயிருந்தா நம்ம யோசிக்கணும், நான் தப்பு பண்ணி இருக்கிறேன், என் மீது தவறு இருக்கிறது, இதுலோ நான் சரியில்லை, சுய பரிசோதனை செய்ய, செல்ஃப் எக்ஸாமினேஷன் பைபிள் சொல்லு, சுய பரிசோதனை செய்ய. நீ தவறா இருக்கிறதுக்கு காரணம் உனக்கு இருக்கின்ற ஆவியாளர்களை ஏதோ ஒரு விதத்திலே நீ துக்கப்படுத்தி இருக்கிறாய். மல்கியாவில பாருங்க, மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பழைய ஏற்பாட்டுல கடைசி புஸ்தகம், இதுவரை பார்க்காம இருந்தா இப்ப கேட்டிருக்கேன் இருக்கா, இருக்கு மோட்ச பிரயாண புஸ்தகமே கேள்விப்படாத மாதிரி இதுவும் கேள்விப்படாம இருந்திருந்தா. அப்ப அந்த மல்கியான ஆண்டவர் வந்து சொல்ற, நீ எல்லாம் திருடேன் கேட்கறதுக்கே நல்லா இருப்பான் சொல்ல, என்ன ஆண்டவர் நீங்க எங்களை பார்த்து திருடேங்க, உங்களுடைய மக்கள் எப்படி திருடணும், எனக்கு கொடுக்க வேண்டியது நீ கொடுக்க மாட்டேங்கிற, என்ன செஞ்சிருக்கான, கோயிலுக்கு கொடுக்க வேண்டியதுலாம் கொடுக்கலாம். அப்ப ஆண்டவர் சொல்ற, உனக்கு கொடுக்க முடிஞ்சிருக்கு கொடுக்கலாம், ஆனா நீ தான் கொடுக்க, ஏன் அது எதுல இருந்து தெரிகிறது, உன் வீட்டை நல்லா கட்டி வச்சிருக்க, என் வீடு மோசமாக தகன பழி செய்யறதுல எல்லாம் நீ ஒழுங்கே இல்லை, நான் ஆட்டை கொண்டாந்து கொடுத்திருக்கிறேன், எப்படிப்பட்ட ஆட்டை கொண்டு வந்து கொடுத்திருக்கிற, சீக்கா இருக்கிற ஆடு ரொம்ப சாக கிடக்குது, அதை குறைஞ்ச விலை கொடுத்து வாங்கி அந்த பழி கொடுத்திருக்க, அப்படியா சே சொல்லி இருக்கிறேன்.
பரிசுத்தம் இல்லாதவங்க தெரியுதா? ஆண்டவர் சொல்லுகிறார், அதே மாதிரி நம்ம இருதயம் சொல்லும், பல தவறுகளை விட்டுருப்போம். தனிப்பட்ட வாழ்க்கையில தனிப்பட்ட ஜெபம், வேத வாசிப்பு, 5 நிமிஷம் கூட கொடுத்துருக்க மாட்டோம், தொடர்ந்து செய்யாமல் இருந்திருக்க. ஆலயத்துக்குரிய காரியங்கள்ல சரியா இல்லாமல் இருந்திருக்க. விசுவாச வாழ்க்கையில குறைபாடுகள் வைத்திருந்தால் சந்தோஷம் இருக்காது, அதுக்கு ஜெபம் உதவாது, மற்றவருடைய ஜெபம் உதவாது. குற்றங்களை உணரணும், ஆண்டவர்கிட்ட குற்றங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கணும், அந்த குற்றங்களை தொடர்ந்து செய்யாதபடி நம்ம திருத்திக் கொண்டு ஆண்டவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கையை வாழ்கிற பொழுது அந்த ஆவியின் சந்தோஷத்தை நீங்க பார்ப்பீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை பொறுப்புள்ள வாழ்க்கை, 10 கட்டளைகளை வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்கிறது தான் பரிசுத்தமான வாழ்க்கை. அந்த கட்டளைகளை அகற்றி வச்சுட்டு ஜெபம் பண்றதோ, இயேசு எனக்குள்ளிருந்து எல்லாம் பார்த்துக் கொள்வார்னு சொல்றதோ மிக தவறானது, போய் புரியுதுங்களா? இதுதான் நான்காவது செலந்தி வளம். இது செலந்தி வளம் மாதிரி நம்ம குடிச்சு நம்முடைய எண்ணங்களை எல்லாம் பாதிச்சுட்டு இருந்தா கிறிஸ்தவங்க எப்படி வாழ முடியும்? 10 கட்டளை நமக்கு பெருசா தெரியாது. 10 கட்டளையில் படி வாழ்ந்து காட்டுங்கிற அங்கே பரிசுத்தத்தை பார்க்க முடியுங்கிறார். ஐந்தாவது செலந்தி வலையை எடுத்துட்டோம்னா 10 கட்டளை பார்க்கலாம், என்ன வெளிச்சம் அடிக்குது அப்படிங்கறத நாம பார்க்க முடியும். இந்த ஐந்தாவது என்ன, இப்ப சில பேர் என்ன, சில பேர் கிறிஸ்தவர் மத்தியில அதிகமான ஒரு சொல்ற ஒரு பொதுவான ஒரு காரியம், ரீசன்ட் டைம்ஸ் இது கொஞ்சம் கூடி இருக்கு மேல நாடுகள், இதெல்லாம் என்னத்துக்கு சும்மா 10 கட்டளை 10 கட்டளை? ஆண்டவர் நம்ம அழைச்சிருக்கிறது சுவிசேஷம் சொல்றோம், இந்த சுவிசேஷத்தை சொல்லணும். சுவிசேஷத்தை சொல்லி அவிசுவாசிகள் கண்ணு திறக்கிறதுக்குள்ள காரியங்களை செய்யாம சும்மா நேரத்தை வினாக்கிக்கிட்டு 10 கட்டளை 10 கட்டளை சரியே இல்லை. அதனால ஊக்கத்தோட சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவருக்கு இன்னும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதை தான் எங்களுடைய சபை பணியாக கொண்டிருக்கிறது. கேட்கறதுக்கு அதுவும் நல்லாதான் இருக்குது இல்லையா? அப்படி இதுல போய் சேர்ந்தாதான் நல்லா இருக்கும், இவ்வளவு வேஞ்சலிசம் ஊக்கமா இருக்கிறாங்க. ஆனா எதை சாக்ரிஃபைஸ் பண்ணி எவேஞ்சலிசம் செய்ய பார்க்கணும் சொல்லுங்க, எதை பலி கொடுத்து எவேஞ்சலிசம் செய்ய பார்க்கறோம்? ஆண்டவருடைய கட்டளைகளை பலி கொடுத்து, ஆண்டவருடைய கட்டளைகளை குறைவுபடுத்தி, நம்முடைய பரிசுத்தத்துக்கே அவசியமாக இருக்கின்ற கட்டளைகளை கீழாக்கி சுவிசேஷத்தை பெருமைப்படுத்த பார்க்கறோம், நடக்குமா? நடக்காது, அது தவறு. ஏன் தவறுன்னு இப்ப சொல்லுகிறேன், கேட்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குது, சுவிசேஷம் சொல்றதும் சுவிசேஷ பணி செய்யறதும் எக்ஸைட்டிங் தான். அதை எதை தியாகம் செய்து அதை செய்ய பார்க்கிறாய்? ஆண்டவருடைய காரியங்களை தியாகம் செய்து அதை செய்ய முடியாது. இதையும் ஒழுங்கா செய்து அதை செய்தா போராடலாம், ஆனா நீ தியாகம் செய்ய பார்க்கிறாய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பெரிஃபெரல் திங்ஸ், அது ஒரு இங்கிலீஷ் வார்த்தை வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு முக்கியமானது முக்கியமானது, அதனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மத்த இந்த சாதாரணமானதெல்லாம் அப்படி வச்சிருக்கும். 10 கட்டளைகள் சாதாரணமானதா? அது இல்லாம அது சொல்றபடி செய்யாம பலவருமே போக முடியாதே, பரிசுத்தமே வராதே, எப்படி அது சாதாரணமானதா? ஆகவே அதுவும் தவறான வாதம். இன்னொன்னு அதுக்கு ஏன் தவறுங்கிறத காட்டுது, சுவிசேஷம் சொல்லுவது என்பதை எடுத்து பாருங்க. இன்னைக்கு சுவிசேஷம் சொல்ற சுவிசேஷ பிரசங்கங்கள் எல்லாம் சுவிசேஷ பிரசங்கங்களாவே இல்லை. என்ன சுவிசேஷ பிரசங்கம்? ஆண்டவரிடத்தில் வந்துவிடு, அவர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். இதுதான் கேட்டு 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 காதெல்லாம் புரிச்சு போச்சு இல்லையா? காட் சேனல் எப்பனா பார்த்தாலும் ஒரே இது எல்லாம் ஒரே நோட்ஸ் வச்சிருந்த மாதிரி, ஒரே ரூம்ல உட்கார்ந்து சாமன் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி அதே சொல்லிடுவோம். ஆசீர்வாதம் 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 ஆசீர்வாதம். நீங்க அந்த சொல்ற வசனங்களை எடுத்து பாருங்க. ஒரு வசனங்களை பார்க்கிற பொழுது எந்த பகுதியில் அந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு, முன்னால என்ன சொல்லியிருக்கு, பின்னால என்ன சொல்லியிருக்கு பார்க்கணும். எப்பவுமே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னா அதுக்கு ஒரு கண்டிஷனும் போட்டிருப்பார். என்னுடைய வார்த்தைகளை பின்பற்றி நீ விசுவாசமாக நடைப்பாயானா உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அப்ப ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேங்கிறத மட்டும் எடுத்துட்டு முன்னுக்கு இருக்கிறத விட்டா பழைய ஏற்பாட்டு வாக்குறுதிகள் எல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டதா இல்லையா? அப்ப உண்மையிலே அத்தனை ஆசீர்வாதங்களும் உண்மையாக இருந்தா உலகத்துல இவ்வளவு பெரிய நாடா அற்புதமா இருக்கணும். ஆனா என்ன வாசிக்கிறோம், அடிக்கிறார் ஆண்டவர், எத்தனை அடி வாங்கியிருக்கான், சொல்லி சொல்லி அடிக்கிறார், புறஜாதி நாடுகளை வைத்து அடிக்கிறார், அசிரியா அந்த நாடுகள்லாம் வைத்து இஸ்ரவேல் எத்தனை நாடுகளுக்கு அடிமையாக இருந்தது. அப்ப கேளுக்கு ஏன் அடிமையா இருந்தாங்க, ஏன் இந்த அடி, அவனுடைய வார்த்தைகளை பின்பற்றி நடக்காமல் என்னையே தேவனாக ராஜாவாக எண்ணி என்னுடைய வார்த்தைகளை நீ பின்பற்றி நடக்காமல் இருக்கிற பொழுது நான் உன்னை தண்டிப்பேன் அப்படி சொல்லித்தான் வட பகுதி ராஜ்யத்தை இல்லாமல் ஆக்கி தென் ராஜ்யத்தையும் இல்லாமல் ஆக்கினார், அவருடைய ஆலயத்தையே சிதறி போகும்படி செய்தார், தன்னுடைய பிரசன்னத்தை அந்த ஆலயத்திலிருந்து முற்றாக எடுத்துக்கொண்டார். நீங்க கேட்கலாம், இவ்வளவு தூரம் ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவன் இப்படி ஏன் செய்தார், அவருக்கு விசுவாசமாக வாழாததனாலே. அப்ப அந்த ஆசீர்வாதம் எல்லாமே யாருக்கு சொந்தமானது, அழிந்து போன இஸ்ரவேலுக்கு அல்ல, மனம் திரும்பாமல் அவரை விசுவாசிக்காமல் வாழ்ந்தவர்களுக்கு சொந்தமானது அல்ல. யாருக்கு சொந்தமானது, யார் யார் தேவனை நம்பி தேவனுடைய வார்த்தைகளின்படி விசுவாசமாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு சொந்தமான அந்த தேவனை விசுவாசித்து அவருக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்வோமானால் அவை நமக்கு சொந்தமானவை. பார்த்தீங்களா, நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. அந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரங்க மாதிரி நாம் வாழ்கிற பொழுது அடிப்படை அந்த செய்தியில சொல்ல வேண்டும் என்ன சுவிசேஷம், இயேசு பாவிகளை ரட்சிக்க வந்தார். ஒன்னு சொல்லுகிறது முதலாவது பாவிகளை ரட்சிப்பதற்காக வந்தார். என்ன பார்க்கிறோம், அங்க இயேசு பாவிகளுக்கு ரட்சிப்பு கொடுப்பதற்காக வந்தார்னு பார்க்கிறோம். அப்ப நம்ம கேட்கணும், ஏன் பாவிகள் பாவிகளாக இருக்கிறார்கள், ரட்சிப்பு அடைய வேண்டிய நிலையில் அவர்கள் இருப்பதற்கு காரணம் என்ன சொல்லியிருக்கிறோமா மக்களுக்கு, அவன் பாவி அவனுக்கு ரட்சிப்பு வேணும், ஏன் என்னை பாவி என்று கூப்பிடுகிறாய், வேறம் ஏன் என்னை பாவியாக அடையாளப்படுத்துகிறது, அதுக்கு அர்த்தம் என்ன, பாவி பாவின்னு சொல்லிட்டா போதுமா, அது என்னன்னே தெரியாது, இல்ல என்ன பாக்குறதுக்கு அவருக்கு பாவமா இருக்கு போல, அதான் பாவி. அவர் கருணை காட்ட வேண்டிய அளவுக்கு நான் தெரிகிறேன் போல அப்படி நினைச்சுட்டு போயிடுவானா இல்லையா, ஆனால் நீ பத்து கட்டளைகளை மீறினவனாக வாழ்கிறாய் அதனால் தான் நீ பாவி என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பாவத்துக்கு விளக்கம் கொடுக்காம நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியாது, பாவம் சுவிசேஷத்துல விளக்கம் இல்லாம இருக்கிறது சொன்னா அது சுவிசேஷமே அல்ல, அது போய் மனிதனுக்கு ரட்சிப்பு இருக்கிறதுன்னு சொல்ல ஆரம்பித்தால் அந்த ரட்சிப்பு அவனுக்கு கிடைக்க வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லியா, நீ பாவத்தில் இருப்பதால் உனக்கு ரட்சிப்பு தேவையாக இருக்கிறது, அந்த பாவம் என்ன அவனுக்கு தெரியாது, தேவன் முன்னுக்கு நீ கண்டனத்துக்குரியவனாக நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டியவனாக இருக்கிறாய், ஏன் பிறப்பில் இருந்தே நீ கற்பனைகளை மீறுகிறவனாக பிறந்திருக்கிறாய், மீறுகிறதை தவிர உனக்கு வேறு என்ன எண்ணமும் வராது, அந்த நிலையில் நீ தொடர்ந்து இருக்கிற பொழுது அப்படி அது தொடர்ந்து இல்லாமல் அப்படி செய்யாமல் இருக்கிற என்னங்க செய்யணும், உன்னால் முடியாது நீதியாக வாழ்வதற்கு உனக்கு ஆண்டவர் தேவைப்படுகிறார், நீ செய்த பாவங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக அவர் சிலுவையில் மரித்திருக்கிறார், அது உன் அவரே பாவ நிவாரணகராக இருக்கிறார், இயேசு அப்புறம் தான் காட்டுறார் பாவத்தை விளக்கி சொல்லி அந்த பாவத்திலிருந்து விடுதலை அளிப்பதற்கு அந்த மனிதனுக்காக இயேசு என்ன செய்தார் என்று சொல்லி அவர் செய்திருக்கின்ற காரியங்களை விளக்க கொடுத்து அவர் ரட்சிப்பை இலவசமாக கொடுக்கிறார். உன்னுடைய வேலை என்ன? உன்னுடைய ரட்சிப்புக்காக நீ ஒன்றும் செய்ய முடியாது. அவர் இலவசமாக கொடுப்பதை நீ வாங்கிக்கோ, அவரை நோக்கி ஓடிப்போ, அவரை நோக்கி பார், அவரிடத்தில் இருந்து அதை பெற்றுக்கோ. இதெல்லாம் எந்த சுவிசேஷ பிரசங்கத்தை கேட்கிறீங்க? பாவத்தை பத்தி விளக்கம் கொடுக்கணும்னா பத்து கட்டளைகள் வராமலே இருக்காது. ஏ, ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரத்துல யோவான் என்ன சொல்லுகிறார்? கற்பனைகளை மீறுவது பாவமாக இருக்கிறது. கற்பனைகளை மீறுவதுதான் பாவம் என்று ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. இதையே இந்த அடிப்படையில தான் ரோமர் ஏழாவது அதிகாரத்துல பாவத்தை குறித்து, பாவம் நான் செய்த பொழுது கற்பனைகளை பார்க்கிறேன், கற்பனைகளை பார்க்கிற பொழுது என் பாவம் பெரிதாக எனக்கு படுகிறது என்று பவுல் சொல்கிறார். இது கற்பனைகள் ஒன்றே என்னை பாவியாக காட்டியது. அந்த கற்பனைகள் என்னை பாவியாக காட்டி இயேசுவிடத்தில் விடுதலைக்காக ஓடும்படி செய்தது. கற்பனைகள் அல்ல எனக்கு விடுதலை கொடுத்தது, கற்பனைகள் என்னை பாவியாக காட்டியதால் நான் இயேசுவிடத்தில் விடுதலைக்காக ஓடினேன், அவரிடம் ரட்சிப்பை அடைந்தேன் பவுல் சொல்கிறார். பத்து கட்டளைகள் இல்லைன்னா பாவத்துக்கு விளக்கமே கொடுக்க முடியாது. பத்து கட்டளைகளை தொடாம நம்ம சுவிசேஷம் யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனா பாவத்தை பற்றிய விளக்கமும் இல்லை, கற்பனைகளை பற்றியும் சொல்ல முடியல. பாத்தீங்களா, அப்ப ஒரு பாவி ரட்சிப்பை அடைவதற்கு பத்து கட்டளைகள் அவசியமாக இருக்கிறது. ஏன் பவுல் சொல்லுகிறார், கற்பனைகளே எனக்கு ஸ்கூல் டீச்சர் மாதிரி, என்னை ஒழுங்காக வைத்திருக்க கற்பனைகள் அவசியமாக இருந்தது. கற்பனைகளால் எனக்கு விடுதலை கொடுக்க முடியவில்லை, ஆனால் கற்பனைகள் என்னை தவறானவனாக காட்டி இயேசுவிடத்தில் ஓட வைத்தது. ஆண்டவரிடத்தில் போவதற்கு கற்பனைகள் எனக்கு ஸ்கூல் டீச்சர் மாதிரி பயன்பட்டது. சுவிசேஷமே இல்லை கற்பனைகளை பற்றி பேசாம, பாவத்தை பற்றி பேசாம. அப்ப பாவத்தை சுட்டி காட்டி இதுதான் பாவம் என்று அறிந்து கொள்வதற்கு கற்பனைகள் தேவை, இயேசுவிடத்தில் ஓடுவதற்கு பத்து கட்டளைகள் தேவை. அப்படி ஓடி இயேசுவிடம் ரட்சிப்பை அடைந்த பிறகு அந்த கற்பனைகளின் படி நான் கடைசி வரையும் வாழ வேண்டியிருக்கிறது. அப்ப சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிப்பை அடைய முன்பும் கற்பனைகள் அவசியம், ரட்சிப்பு அடைந்த பின்பும் கற்பனைகள் அவசியம். ஒரு காலத்திலுமே கற்பனைகள் இல்லாமல் இருக்க முடியாது, பரலோகத்தில் தவிர. எப்படிங்க சொல்ல முடியும், பத்து கட்டளைகளை அப்படி ஒன்றும் பெருசுப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை, விசேஷத்தை சொன்னா போதும், அதுல வைராக்கியத்தோட ஈடுபடுவோம்னு சொல்லுகிறவர்களுக்கு சுவிசேஷம் என்றாலே என்னவென்று தெரியவில்லை. தங்களையும் ஏமாற்றிக் கொண்டு மற்றவர்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தெரியுதா பத்து கட்டளைகள் எவ்வளவு பெருசு? அந்த கற்பனைகள் அந்த கட்டளைகள் இல்லாமல் கடவுளையே நம்ம அறிந்து கொள்ள முடியாது. அந்த தேவன் ஏற்படுத்தி உருவாக்கி அந்த தேவன் ஆதாம் ஏவாளுடைய இருதயத்திலே பதித்து அவர் பாவம் செய்த பிறகு கூட பாவத்திலே பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இதயத்திலே அந்த குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறதே அங்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாணத்தினால். அவிசுவாசிக்கும் அது தேவை, விசுவாசிக்கும் அது தேவை. ஏன்? அது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த உலகம் இருக்கிற வரையும் மனித குலத்துக்கு பத்து கட்டளைகள் அவசியம், பரலோகத்தில் மட்டும்தான் அதுக்கு வேலை இருக்கு. அப்படியான கட்டளைகளை தெரியாமல் அறிந்து கொள்ளாமல் எப்படி சுவிசேஷம் சொல்ல முடியும்? உங்களுக்கு தெரியுதா ஏன் இந்த கட்டளைகள் அவசியம்? இவ்வளவு சொல்லி இருக்காம விளக்கம் கொடுத்திருக்காம நான் பாட்டுக்கு பத்து கட்டளைகளை ஓபன் பண்ணி இருந்திருந்தா அது இன்னும் பிரயோசனம். ஏன்னா உங்க மனசுலேயே எனக்கு தெரியும் இந்த கட்டளைகளை பத்தி இந்த அளவுக்கு பெரிய சிந்தனைகள் இல்லாமல் இருக்கிறது. நீங்க ஆண்டவருக்கு முன்னுக்கு ஜெபம் பண்ண அறியாமையிலும் சரியான போதனைகளுக்கு காது கொடுக்காததாலும் சிந்தித்து பார்க்காததனாலும் ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளின் மகத்துவம் தெரியாமல் வாழ்ந்திருக்கிற என்னை மன்னியும் ஆண்டவரே. இந்த கற்பனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நான் இனி வாசிக்க போகிறேன், அதை பற்றிய போதனைகளை கேட்க போகிறேன், படிக்க போகிறேன். அந்த கற்பனைகளின் படி வாழ நீர் எனக்கு உதவி செய்யும். அன்றாடம் அந்த கற்பனைகளை வாசித்து அதன்படி நடக்க எனக்கு துணை செய்யும் ஆண்டவரே நம்ம ஜெபம் பண்ணி கேட்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுவார், சரி உன் புத்தி வந்துடுது, இனியாவது ஒழுங்காயிரு, எனக்கு சுவாசமாக இரு என்று அவர் சிந்திக்க ஆரம்பிக்கிறார். என இனி வரப்போகிற அந்த கற்பனைகள் அவசியம். இனிமே நீங்க அதை காது கொடுத்து கேளுங்க. இதுவரை சொன்ன காரியங்களை சிந்தித்து பாருங்கள். தவறான போதனைகளுக்கு இடம் கொடுத்து விடாமல் சரியான சபைகளில் இருந்து உங்களுடைய இருதயங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கற்பனைகள் சுவிசேஷத்திலே பிரசங்கம் செய்யப்படுகிறதா? பாவிக்கு ஆண்டவரை காட்டுவதற்கு 10 கட்டளைகளின் மூலம் பாவம் விளக்கப்படுகிறதா பார்க்கணும். பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற மாதிரியா? சின்ன பிள்ளை, ஏய் செய்யாத, தப்பு, வேப்பா செய்யக்கூடாது, இவன் என்ன செஞ்சேன், அந்த பொருளை எடுத்தேன், எடுக்க கூடாதுன்னு உனக்கு சொல்லி இருக்கிறமா இல்லையா? சொல்லி இருக்கீங்க. அப்ப நீ ஏன் எடுத்த? கேட்டு அது செய்யக்கூடாது என்று தெரிஞ்சிருந்தும் அதை நீ செய்கிறாயே, அது தவறு. ஏன் அது தவறு? எனக்கு அப்படி படலையே. தேவனுடைய வார்த்தை அது தவறு என்று சொல்லுகிறது. எடுத்து கட்டளையை காட்டலாம். ஏன் 10 கட்டளையில ஒண்ணுல அது வரத்தான் செய்யும். உன்னுடைய அப்பாவுக்கு நீ கனம் பண்ணவில்லை, பெற்றோர்களுக்கு கனம் பண்ணு. ஏன் சொல்லி பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நட. அதே இதை பவுன் சொல்லுகிறார் எபேசியர் 6 அதிகாரத்தில் 1 வசனம். அதை மீறிவிட்டாய். எத்தனை கட்டளைகளை மீறி இருக்கிறான்னு யோசிச்சு பாருங்க. அவன் செய்யற தப்பு கட்டளைகள் கூட எதையும் விளக்கலாம். இந்த கட்டளைகள் இல்லாமல் ஒன்றையும் விளக்க முடியாது. ஆவிக்குரிய அல்லாதவற்றையும் கட்டளைகள் காட்டும், ஆவிக்குரிய செயல்களையும் கட்டளைகள் காட்டும். இந்த கட்டளைகள் இல்லாமல் நாம் உலகத்துல வாழ்வதே கஷ்டம். ஜெபம் பண்ணுவோம்.